ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
இப்படி மிக நயமாக சிறப்பாக ஆனமலத்தை பற்றி இரண்டு குரட்பாக்களிலே சொன்ன ஆசிரியர் இன்னும் நயமாக அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள். சாமி, நீங்கள் சொன்னீர்கள், சரிதான், எந்த பொருளையுமே வந்து நாம் தெரிந்து கொள்ள விடாமல் எல்லா பொருளையுமே இந்த உலகத்து இருள் மறைக்கின்றது. ஒளி வந்து அந்த இருள் அடங்கினா உண்டு, ஏதாவது பொருளை நாம பார்க்க முடியும். அப்படி இல்லையே அப்படின்னா இந்த இருள் என்ன செய்து விடுகின்றது? எந்த பொருளுமே நமக்கு தெரிய விடாமல் தானே ஏக பொருளாக இருந்து எல்லா பொருளையும் மறைத்திருக்கிறது உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கேட்கின்றான், என்ன கேட்கின்றான்னா, அப்படி எல்லா பொருளையும் அந்த இருள் மறைத்தாலும் அந்த இருள் இருக்கின்றது என்பதை நாம அறியத்தானே செய்கின்றோம். இருள் இருப்பதனால் தான் எந்த பொருளும் தெரியவில்லை. என்னென்ன பொருள் இருக்கு நமக்கு தெரியல, வாஸ்தவம் தான். ஆனால் இருள் இருக்கின்றது, அந்த இருள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றதே. இப்போது ஓமேயத்துக்கு வந்தால், பொருளுக்கு வந்தால், பிறவி துயரத்தை பற்றியோ, வீடு வேற்று இன்பத்தை பற்றியோ, திருவருளை பற்றியோ நான் அறியாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் ஆணவமலம் என் அறிவை மறைப்பதனால்தான் இவற்றை நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தில் ஓமை சொன்னீங்க, சரிதான், இருள் மறைச்சா எந்த பொருளும் தெரியாது, இருள் தான் எங்கேயும் தெரியும் சொன்னீங்க. அப்ப இருளால் மறைப்புண்டு, மற்ற பொருள்கள் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த மறைக்கக்கூடிய இருளை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா. இருள் மறைக்கின்றது எனவேதான் நமக்கு தெரியவில்லை என்ற உண்மையை அறிகின்றோம். அப்ப ஆணவமலத்தின் காரணமாகத்தான் இறைவன் அறியாமல் இருக்கும், அவன் அருள் அறியாமல் இருக்கின்றோம், பிறவி துயரம் என்ற ஞானத்தை பெறாமல் இருக்கின்றோம், வீடு வேறு பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றோம். எல்லாம் ஆணவமலம் மறைப்பு தான் காரணம்னா, அப்படி ஆணவமலம் என் அறிவை மறைக்கின்றது என்ற உணர்ச்சி என்னிடம் இல்லையே. அங்க இருள் மறைக்கின்றது என்பது எனக்கு உணர முடிகின்றது, ஆனா இங்க வந்து ஆணவமலம் தான் மறைக்கின்றது என்று உணர முடியவில்லையே என்று ஒரு தடை கேட்கும் பொழுது, நன்றாக கேட்டாய், இதற்கு விளக்கம் சொல்கின்றேன், கேட்பாயாக என்று மூன்றாவது குரட்பாவிலே சொல்கிறேன். அதாவது காணும் தன்மையுடைய கண்ணை இந்த உலக இருட்டானது எப்படி காண விடாமல் மறைக்கின்றதோ, அது மாதிரி அறியும் தன்மை கொண்ட உயிரை அறிய விடாமல் அறிவை மறைப்பதனால் அந்த ஆணவமலத்தை இருள்னு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். ஆனாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கின்றது. என்ன சொன்ன, ஒரு பொருளும் காட்டாது இருள், இருள் இருக்கின்றதே இந்த உலகத்து இருள், அது ஒரு பொருளையும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கத்தான் செய்யும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் அந்த இருள் தன்னை காட்டும். ஆகா, எங்க ஒரே இருட்டா இருக்கு, இருட்டு தன்னை காட்டி நிற்கும். ஆனா ஆணவமலம் இருக்கின்றதே, இரு பொருளும் காட்டாது இது, இது பிற பொருளையும் காட்டாது, எது ஆணவமலம் தன்னையும் காட்டாது. அதான் பலரும் சொல்றதை பத்தி நம்ம வியப்படவே கூடாது. எனக்கு ஆணவம்லாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாதுன்னு பலரும் சொல்வதே பார்க்க நம்ம வியப்படவே வேண்டாம். ஏன்னா இருபொருளும் காட்டாது இதுன்னு திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லிட்டார். ஆணவம்லாம் தன்னுடைய இருப்பினையும் காட்டாது. இதற்கு காரணமும் நாம அழகாக நாம புரிந்து கொள்ளும்படிதான் சொல்லியிருக்கின்றார். இருட்டு வந்து எல்லா பொருளையும் மறைத்தாலும் தன்னை மறைக்கவில்லை, தன்னை காட்டி நிற்கின்றது. ஆனா ஆணவம்லாம் எல்லா பொருளையும் நம்முடைய அறிவிலே தோன்ற ஒட்டாமல் எல்லா பொருளையும் மறைத்தாலும் அது தன்னையும் மறைத்து நிற்கின்றது, தன்னையும் காட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இருள் வந்து நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கின்றது, இருள் நம்முடைய அறிவை மறைக்கவில்லை. உலகத்து இருள் இருக்கின்றதே, உலகத்தை இருள் மறைப்பது எதை, தடுப்பது எதை தடுக்கின்றது? நம்முடைய கண் பார்வையைத்தான் தடுக்கின்றது இந்த இருள், நம்முடைய அறிவை தடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவினாலே உய்த்து அறிகின்றோம். இருட்டு காரணமாகத்தான், இருள் சூழ்ந்திருப்பதனால்தான் எல்லா பொருள்களும் மறைக்கப்பட்டுள்ளன என்று அறிவினாலே நாம் சிந்தித்து அறிகின்றோம். ஆகவே உலகத்து இருளானது கண் பார்வையைத்தான் தடுக்கின்றதை ஒழிய அறிவை தடுக்கவில்லை. ஆனால் ஆணவமலம் தடுப்பது எதை? அறிவையே தடுக்கின்றது. அப்ப அறிவையே தடுத்து விட்டால் அந்த அறிவினால் எப்படி சிந்திக்க முடியும்? ஆணவமலம் ஒன்று உள்ளதா இல்லையான்னு எப்படி சிந்திக்க முடியும்? அறிவையே அது மறைத்து நிற்பதனால் ஆன்ம அறிவுக்கு மற்ற விஷயங்களும் தெரியவில்லை, அந்த அறிவை மறைத்துள்ள ஆணவமலமும் தெரியவில்லை என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இந்த மூன்றாவது குறைப்பாவினை அமைத்துள்ளார். ஒரு பொருளும் காட்டாது இருள், அதாவது இருள் உலகத்தை இருள் ஒரு பொருளும் காட்டாது. எந்த பொருளையும் காட்டாது, மறைத்துவிடும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் இருள் தன்னை காட்டில் இருக்கும். இரு பொருளும் காட்டாது இது என்றார். இதுனா முந்தின ரெண்டு குரட்பாக்கள்லையும் சொல்லப்பட்ட ஆணவ பலம். இந்த ஆணவ பலம் இரு பொருளும் காட்டாது, அதாவது பிற பொருள்களையும் உணரவிடாது, ஆணவ பலமாகிய தன்னையும் உணரவிடாது, இரு பொருளும் காட்டாது இது என்று அருமையாக சொன்னார். அப்ப அடுத்தால ஒரு ஐயம் வருகின்றது. ஒவ்வொரு குரட்பாவிலையும் இருந்தும் ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு தடை, இப்படி எழுப்பப்பட்டுதான் அடுத்த குரட்பாவுக்கு நம்மை அழைத்து சொல்கின்றார்கள். அந்த தொடர்ச்சியை நாம் உணர்ந்து அதை கற்கும் போதுதான் நமக்கு அந்த நூல் இன்பம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன இதுல என்ன கேள்வி வருது? உயிரின் அறிவிலே இந்த ஆணவ மலம் தங்கியிருந்து உயிரின் அறிவோடு அறிவாக விரவி கலந்திருந்து அந்த அறிவை கொஞ்சமும் இளவொட்டாமல் அப்படியே மறைத்துக் கொள்கின்றதே இந்த ஆணவ மலம். அப்போ ஒரு ஐயம் வருகின்றது. என்னவென்றால், இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களிடமும் கலந்துள்ளது அல்லவா? இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கும். அப்ப உயிர்களின் அறிவில் இறைவனுடைய அருளும் கலந்திருக்கும். தன்னுடைய அருளாலே எல்லா இடத்திலும், சூரியன் தன்னுடைய கதிரினாலே உலகெங்கும் கலந்திருப்பது போல, இறைவனும் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லா இடத்திலும் நீக்க வேண்டி நிறைந்திருக்கின்றானே. சூரிய வியாபகம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். சில நாடுகளில் பகல் பொழுது, சில நாடுகளில் இரவு பொழுது. ஆனா அந்த நாட்டில் அவனுடைய வியாபகம் போகல, அங்க போகும்போது இங்க வராது. இப்ப இங்க சில நாடுகள்ல இப்ப பகலா இருக்கும், இங்க சூரிய வியாபகம் இப்ப இல்லை. ஆனால் திருவருள் வியாபகமோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் நீக்கவர நிறைந்திருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார், அப்படி எல்லாம் ஊனாகி உயிராகின்றார். அப்ப உயிர்கள் அறிவிடத்திலே இறைவனுடைய அருளும் கலந்துள்ளது அல்லவா? அப்ப உயிர் அறிவிலே இறைவன் அருள் கலந்திருக்கும் போது இந்த ஆணவ மனமும் எப்படி அந்த உயிரறிவிலே தங்கி இருக்கின்றது என்று ஒரு அருமையான ஐயப்பாடு எழுகின்றது. அதற்கு விடை சொல்கின்றது நான்காவது குறட்பா. உயிரின் அறிவிலே திருவருள் கலந்திருப்பதும் உண்மை, ஆணவ மனம் கலந்திருப்பதும் உண்மை என்று இந்த குறட்பா சொல்கின்றது. அன்ற அளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அன்ற அளவி இருள், முதல் இருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் இருள் தான் கடைசியா இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். இருள், இருள் சொல்லும் போது ஓமை ஆக வேற ஆணவமலத்தை குறிக்கிறது. இருள் போன்ற ஆணவமலம், ஆணவமலத்தை பற்றி தான் சொல்கின்ற. இருள் அதாவது இருள்மலமாகிய ஆணவமலம் ஆவியை அன்றே உயிரோடு, அன்றே அன்றேனா தொன்று தொட்டே, எப்போது தொடக்கமில் காலம் தொட்டே உள்ளொளியோடு அளவி, அதான் உள்ளொளி தான் திருவருள். உயிரின் அறிவோடு திருவருள் கலந்துள்ளது, உள்ளொளியாகிய திருவருள். அந்த திருவருள் உயிரோடு கலந்திருக்கிறதுலவா, அது போலவே அந்த திருவருளோடு சேர்ந்து அளவி தானும் ஆணவமலமாகி அந்த தானும் அந்த உயிரறிவோடு கலந்துள்ளது. உயிர் அறிவிலே கலந்துள்ள திருவருளோடு சேர்த்து ஆணவமலமும் அந்த உயிரறிவில் கலந்துள்ளது. அதனிடையே அடங்கி, ஆவி இடை அடங்கி, அந்த உயிரிடத்திலே இந்த ஆணவமலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்றைய வரை இருக்கு. சொல்லாட்சியை பாருங்க, இன்றளவும் நின்றது இருள். இந்த சொல்லாட்சி மிகச்சிறப்பானது. என்ன, உயிர் அறிவில திருவருளும் கலந்துள்ளது, உயிர் அறிவில ஆணவ மலமும் கலந்துள்ளது, ரெண்டுமே கலந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டு கலப்பும் ஒன்றா, அடுத்த கேள்வி அதானே வரும். திருவருள் கலந்திருப்பது போல ஆணவ மன கலப்பு உள்ளது என்றால் இதுல எது நிரந்தரமான கலப்பு, எது தற்காலிகமானது? அந்த அரிய உண்மையினை இங்கே சொல்கின்றார். உயிர் அறிவிலே திருவருள் கலந்துள்ளது என்றால் அந்த திருவருள் என்னாலும் உயிரை விட்டு நீங்காது, எப்போதும் உயிரறிவிலே நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருள். ஆனால் ஆணவ மலமும் உயிரறிவில் கலந்துள்ளது, திருவருளைப் போலவே கலந்துள்ளது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னை வரை இருக்கின்றது ஆணவ மலம் சொல்லும் போது, இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு சொல்லும் போது, இது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது அல்ல. உயிருக்கு பக்குவம் வரும் பொழுது அது ஆணவ மல பிணிப்பினை உணர்ந்து அதிலிருந்து விடுபடத்தக்க வகையிலே சிவநெறியிலே அந்த உயிர் ஒழுகி ஞானாசிரியனுடைய குருவருளாலே அந்த ஆணவ மலத்தினுடைய சார்பினை, தன் அறிவை விட்டு அந்த ஆணவ மலம் நீங்கும்படி செய்ய வேண்டிய உபாயங்களை, வழிபாடுகளை இந்த உயிர் செய்து அந்த ஆணவ மல சார்பு நீங்கிக் கொள்ளும். அதன் பிறகு அந்த ஆணவ மலம் அந்த உயிர் அறிவிலே கலந்திருக்காது. இன்றைய வரை கலந்திருக்கின்றது உயிர் அறிவில் என்று நயமாக சொல்கின்றார். இன்றைய வரை கலந்திருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே அந்த உயிருக்கு பக்குவம் தோன்றுகின்ற காலத்திலே அந்த உயிர் அறிவை விட்டு ஆணவ மலம் நீங்கி போகும் என்ற அரிய கருத்தை எவ்வளவு நயமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிறேன். எனவே இருள், இருள் மலமாகிய ஆணவ மலம் ஆவியை அன்றே உள்ளொளியோடு அளவி உயிரை உயிர் அறிவை திருவருளோடு சேர்ந்து உயிர் அறிவில் அளவி தானும் கலந்து அதனிடையே அடங்கி அந்த உயிரிடை உயிரின் அறிவிலே அந்த ஆனமூலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்னை வரை இருக்கின்றது, நாளைக்கு இருக்காது, எதிர்காலத்திலே இருக்காது. ஏன்னா உயிரறிவில் எதுவும் இருக்கின்றது, திருவருளும் இருக்கின்றது. நமக்கு ஆணவமலத்தை பற்றி கேட்க கேட்க நமக்கு வந்து கவலை அதிகமாகும். ஏன்னா ஆணவமலம் மிக தீயது, அந்த மிக தீமையான ஆணவமலம் இருளை விட தீமையானது. இருள்னா எவ்வளவு சிரமம், எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததுன்னா யாரும் திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்ய முடியாது, நீ பொழுதெல்லாம் வீணா போகுது என்று வருந்துவோம். சரி, மீறி எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகணும்னு பார்த்தா எந்த ஆபத்து வரும்னு தெரியாது, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, மேடா பள்ளமா இதனை விலங்குகள் உள்ளனவா, கொஞ்சம் நடந்து போகணும் மீறி நடந்து போகணும் நினைச்சா பல இன்னர்களை நாம சந்திக்க நேரிடும். இப்ப இருள் வந்து நிச்சயமாக கூடியதுதான், அதனாலதான் இவ்வளவு செலவழிச்சு பற்பல விளக்குகள்லாம் வாங்கி இரவு பொழுதே அந்த இருட்டாலை பாதிக்க முடியாதபடி நாம செய்து கொள்கின்றோம். ஆனா அந்த இருளை விடவும் மிக பொல்லாததாக ஆணவமலம் உள்ளது. இருளாவது தன்னை காட்டி நிற்கின்றது, தன்னை உணரத்தக்க வகையிலே அந்த இருள் தன்னை காட்டி நிற்பதனாலே அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை நாம் சிந்தித்து பல விளக்குகளை செயற்கையாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனா ஆணவமலம் தன்னையும் காட்டிக் கொள்ளாதனால அது மிக கொடியது. அப்போ ஒரு பெரிய துன்பம் தரத்தக்க பொருள் நம்மிடம் இருந்து கொண்டு அது தன்னுடைய இருப்பையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தது என்றால் அப்போ அதனால எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு விளையும்னே சொல்ல முடியாது, மிக ஆபத்தானதாக இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமையான ஆணவமலம் நம்முடைய அறிவிலே இருக்கின்றதே, நம்முடைய அறிவு எங்கும் வேற நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை. இப்படிப்பட்ட மிக கொடிய இந்த ஆணவமலம் நம்முடைய அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்றது. நம்மை விட்டு பிரிந்து எப்பமாவது வந்து நமக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்லை, எப்பவுமே நம்ம அறிவோடு கலந்து உள்ளது இந்த ஆணவமலம். இன்னும் நம்ம எண்ணும் போது நமக்கு கவலை அதிகமாகிறது. அந்த கவலையை தீர்க்கும் முகமாக சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஆணவமலம் மட்டுமன்று திருவருளும் கலந்துள்ளது. தொன்று தொட்டு நம்முடைய அறிவிலே ஆணவமலமானது எப்படி இருக்கின்றது என்றால் தொன்று தொட்டு நம்ம அறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல. அதான் இன்றளவும் இந்த ஆணவமலம் இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவில் அந்த ஆணவமலம் மட்டுமல்ல திருவருளும் கலந்துள்ளது. அந்த திருவருள் அந்த ஆணவமலத்தை ஒடுக்க வல்லது. ஆணவமலம் மட்டும் நம்முடைய அறிவில் கலந்திருக்கவில்லை, அந்த ஆணவமலத்தை ஒடுக்க வல்ல திருவருளும் நம்முடைய அறிவிலே கலந்துள்ளது. ஆகவே இந்த திருவருள் என்று அந்த ஆணவமலத்தை முற்றிலும் ஒடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதோ இன்று வரைக்கும் இந்த ஆணவமலம் இருந்து கொண்டிருக்கின்றது. திருவருள் விளக்கம் அந்த உயிர் அறிவிலே வர வர திருவருள் விளக்கம் மிகுதியாக வந்ததென்றால் அந்த உயிர் சத்தினிபாதமுற்ற உயிர் சொல்றோம். அப்படிப்பட்ட உயிரிடம் அந்த ஆணவமலம் எந்த வேலையும் செய்ய முடியாது, அதனுடைய மறைப்பெல்லாம் செல்லாமல் போய்விடும். அதனால ஏதோ இன்று அளவு இந்த ஆணவமலம் இருக்கின்றது என்று நயமாக சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து மகிழக்கூடிய வகையிலே அமைத்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே இந்த நான்காவது குரட்பாவிலே ஓர் ஐயம் எழ அடுத்த குரட்பாவிலே விடை கூறுகின்றார்கள். அதாவது என்னவென்றால், உயிர் அறிவிலே திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது என்று சொன்னால் இந்த ஆணவமலம் என்ன வேலை செய்கின்றது, நன்மையே செய்யாது, தீமையை தான் செய்யும். அவர் சிவபெருமானுக்கு நேர் எதிர் ஆணவமலம். ஆணவமலத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானோடு ஒப்பிடணும். சிவபெருமானோட நேர் எதிரானது. சிவபெருமான் நன்மையை மட்டுமே செய்வார், தீமையே செய்ய மாட்டார். நன்றுடையானை தீயது இல்லானே, நன்றுடையானைன்னு சொன்னா மட்டும் போதாதா? உலகத்துல பல பொருள் இருக்கு, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய பொருள் ஒரு பொருளும் கிடையாது, அது சிவம் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நன்று உடையானை சொன்னவர்கள் தீது இல்லா தீயது இல்லானேனா. ஆகவே சிவபெருமான் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன், ஆணவமலம் தீமை மட்டுமே செய்யக்கூடியது. அப்போ இப்படி தீமை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஆணவமலம் உயிர் அறிவில் கலந்துள்ளது. எது எதனோடு? திருவருளோடு சேர்ந்து. அப்போ ஐயம் வருகின்றது, உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற ஆணவமலம் உயிர் அறிவை எப்படி பிணித்துள்ளது இழவொட்டாமல்? அது மாதிரி திருவருளும் உயிர் அறிவில் இருக்கின்றது, ஆணவமலமும் உயிர் அறிவில் இருக்கின்றது. இப்ப ஆணவமலமும் திருவருளும் ஒரே இடம் வாங்கிய உயிர் அறிவில் இருக்குன்னா இப்ப இந்த ஆணவமலம் திருவருளை பிணிக்க முடியாதா? இறை அருளை பிடித்து அதன் வாயிலாக இறைவனை பிடிக்க முடியாதா என்று சொன்னால், இறைவனிடம் இந்த ஆணவமலத்தினுடைய செயல்பாடு செல்லாது. கரையா எதுல பிடிக்கும்? மரக்கட்டையில பிடிக்கும் கரையா. சுவாமி யாரு? சுவாமி அப்படியே ஒரு நெருப்பு தூண், அதுல போய் கரையான் பிடிக்க முடியுமா? அவனுடைய எண் குணங்கள், மேன்மையான எண் குணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பரம்பொருள் முதலிலே அவனை பற்றி சொல்லிவிட்டு தான் நூலை தொடங்குகின்றார். அகர உயிர்வோடு அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று முதலிலேயே சிவத்தை பற்றி சொல்லித்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட மேன்மை குணங்கள் கொண்ட சிவபெருமானை இந்த ஆணவமலம் பற்றும் என்பது சிறிதும் பொருந்தக்கூடியதன்று. ஆணவமலத்துடைய செயல்பாடு சிறிதும் செல்லாது. பல உயிர்களின் அறிவை இந்த ஆணவமலம் மறைத்திருந்தாலும் சிவபெருமானை மறைக்க முடியாது என்று ஒரு கருத்து உள்ளது. அந்த கருத்து இதன் மூலமாகவே பெறப்பட்டு விடலாம். அடுத்த பாடலுக்கு நாம் சொல்வது என்பது இயலாது. அடுத்த பாடலிலே சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அடுத்த பாடலிலே என்ன ஐயம் வருகின்றது என்றால், உயிர் அறிவில் கலந்திருந்தும் எந்த உயிராலும் அந்த ஆணவ மனத்தினுடைய கலப்பு அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்பதற்கு தான் விடை சொல்கின்றார். அதாவது உயிர் அறிவிலே இந்த ஆணவ மலம் இருந்தும் எந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆணவ மல கலப்பு அறியத்தக்கதாக இல்லை. இது எதை போன்ற உள்ளது என்று சொன்னால், அதை ஓமை மூலமாக பிரிது முடிதலாக சொல்லிவிட்டார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று சொல்லிவிட்டார். பலர் என்று சொன்னது பல ஆன்மாக்கள். இருட்பாவைன்னு சொன்னது ஆணவமலம். இந்த இருட்பாவை இருக்கின்றாலே, இந்த ஆணவமலமாகிய பாவை இருக்கின்றாலே, இவர் பல ஆன்மாக்களை தனக்கு கணவனாக உடையவள். ஏன்னா பல ஆன்மாக்களையும் அவர் சேர்ந்திருக்கின்றார், அது பற்றி சொன்னார். ஆனா அதுல எந்த கணவனுக்கும் தன்னுடைய கற்பு, தன்னுடைய இயல்பு, தான் எப்படிப்பட்ட தீய பொருள் என்று தன்னை காட்டிக் கொள்ளாமல் இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே ஒரு குரல்பாவில் சொல்லியாச்சுன்னு அவன் நினைப்போம், இருபொருளும் காட்டாது இதுன்னு முன்னாலே சொல்லிவிட்டார்களே. உலக இருளாது பிற பொருளை மறைக்கும் தன்னை காட்டும். ஆனா ஆணவமலம் பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே என்று சொன்னால், இந்த பாடலே இன்னும் வலியுறுத்தி சொல்கின்றார். எல்லா உயிர்களும் கலந்திருந்தும் தன்னை காட்டாமல் இருக்கின்றது என்று அதனை வலியுறுத்தி சொல்கின்றார். ஏன்னா போன பாடல சொன்னார்கள் இல்லையா, துண்டு தொட்டு உயிரறிவிலே இருக்கின்றது. அப்படி துண்டு தொட்டு உயிரறிவிலே இருந்தாலும், அப்படி நெருங்கிய சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஆன்மாவை கணவன் என்றும் ஆணவமலத்தை இருள் பாவை என்றும் குறிப்பிட்டார். அப்படி ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த இருட்பாவையாகிய ஆணவமலம் எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு கணவனாக கொண்டிருக்கின்ற அந்த கீழான ஆணவமலம், அதிலே எந்த ஒரு கணவனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய கற்பு, தான் அதாவது தன்னுடைய அந்த தீய தன்மைகள் புலப்படும் வகையிலே அந்த ஆணவமலம் விளங்கவில்லை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று குறிப்பிட்டார். இதிலே கணவர் என்பதற்கு வல்லினம் இரு போட்டு கணவர்க்கும் என்று பாடம் கொள்வார்கள். அப்படி கொண்டால் அது ஒருமையாயிரும். கணவர்க்கும் என்றால் கணவனுக்கும் என்றாகும். அப்ப ஒரே ஒரு கணவன் தான் ஆணவமலத்துக்கு உள்ளதுன்னு ஆயிரும். பலரை புணர்ந்தும் பலர் வந்து ஆன்மாக்கள் தான். பல ஆன்மாக்களை இந்த ஆணவமலமாகிய இந்த பாவை சேர்ந்திருக்கின்றால், ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களை சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கற்பை காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவன் ஆணவமலத்துக்கு கணவனாக சிவபெருமானை சொல்வார்கள், சொல்லி அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். இவ்வாறு விளக்கம் சொல்வது சிறிதும் பொருந்தாது என்பதை பல தொல்லாசிரியர்கள் காட்டியுள்ளார்கள். அதைத்தான் நம்முடைய விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பழைய உரையாசிரியர் யாரும் இந்த பாடத்தை மேற்கொள்ளவில்லை, கணவர்க்கும் என்பதே வல்லினம் போடவே இல்லை. பிற்காலத்து ஆசிரியர்கள் தான் சிலர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்பழைய தேசிகர் உயிர்களைத்தான் ஆணவமலத்துக்கு கணவர்னு சொல்லியிருக்கார், சிவபெருமானை சொல்லவில்லை. இதற்கு விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள், பிற்காலத்திலே சில உரையாசிரியர்கள் பலர் என்பது ஆன்மாக்கள் சொல்லி, ஆனா கணவன் சொன்னது சிவபெருமான் சொல்லி, ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களையும் சேர்ந்திருக்கின்றார், ஆனால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு தன்னை தன்னுடைய கற்பை உணர்த்தாமல் இருக்கின்றார் என்று சொல்வது, அது சிறிதும் பொருந்தாது என்பதை அருமையாக காட்டியுள்ளார்கள் வஜ்ரவேல் முதலியார் அவர்கள். ஒருவன் தன் உடமையை நோக்கி உடையான் எனவே வழங்கப்பெறுவன், கணவன் எனப்படான். ஏன்னா பசுபாசங்கள் சிவபெருமானுக்கு அடிமையும் உடமையுமா இல்லையா? ஆகவே உடமையை நோக்கி உடையான் தான் சொல்லப்படுவான். உயிர்களுக்கு சிவபெருமான் தலைவன். என்ன உயிர்களை வழிநடத்த தலைவன்னா வழிநடத்துபவன். ஆனா சடப்பொருளாகிய ஆணவ மலத்தை அது என்ன வழிநடத்தது என்ன இருக்குது? அப்ப அதுக்கு போய் தலைவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும்? உடையான் தான் சொல்ல முடியும். எல்லா பொருளும் அவனுடைய உடைமை. ஆணவ மலத்துக்கு சிவபெருமான் உடையான்னு சொல்லலாம், முடிய கணவன் சொல்வதற்கு சம்பந்தம் இல்லை. எனவே கணவன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்பதான் கணவன் சிவபெருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தம் கிடையாது. எனவே இருட்பாவையாகிய ஆணவமலத்தை மறவும் உரிமை சிறிதும் இல்லாத கடவுளை அந்த இருட்பாவைக்கு கணவன் என்றாலும், அந்த இருட்பாவையே வேறு பலரும் பலரையும் உணரும் ஒழுக்கம் இல்லாத இல்லாள் என்றாலும், சிவபெருமான கணவனுக்கு என்றும் அந்த அந்த தீய நடத்தை புலப்படாமல் இருத்தலே அந்த இருட்பாவைக்கு சீரிய கற்பு என்றாலும், தீச்சொர் பொருள் பயக்கும் அவசித்தாந்த மாதல் அறிக என்று நம்முடைய விளக்க குறிப்பாசிரியர் வஜ்ரேந்திரமுதியார் அவர்கள் வன்மையாக மறுத்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு மாயையைத்தான் வைப்பு சக்தியாக சொல்வார்கள். திருவருட்சக்தியை வள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் திருவருட்சக்தி பெண்ணாக உமையன்னையாக விளங்குவதனாலே வள்ளி என்பார்கள். அதுபோல மாயையும் சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருப்பதனாலே வள்ளி என்று மாயை அழைக்கின்ற வள்ளி மலகன்மம் சிவஞானபோதத்தில் இருக்கு. மலம்ங்கிறது ஆணவமலம், கண்மம்ங்கிறது அது கண்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடிய இடத்துல வள்ளின்னர். அத மாவாளித்தின் இடத்திலே சொல்வார்கள். சிவபெருமான் ஆன்மாவோடு எப்படி அத்விதமா இருக்கானோ அத மாதிரி ஆன்மாவின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய மாயை மாயங்களோடும் கண்மத்தோடும் அத்விதமாகத்தான் இருப்பான். அப்ப மூலமலமாகிய ஆணவமலத்தோடும் அத்விதமா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மூலமலமும் அவனுக்கு அடங்கியதுதான், ஆணவமலமும் சிவபெருமானுக்கு அடங்கிதான் இருக்கின்றது. ஆனால் ஒளி இருளோடு கலந்துள்ளதான்னு கேட்டா ஒளி முன் இருள் வந்து நிற்காது. அது மாதிரி ஆணவமலம் சிவபெருமான் முன்னாலே ஒடுங்கி இருப்பதனாலே அங்க வந்து ஆணவமலத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாவாடியும் தெளிவாக சொல்கின்றது. ஆகையினாலே இறைவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஆணவமலத்தை இறைவனுக்கு மனைவி என்று சொல்வதும், இறைவனை அந்த ஆணவமலத்துக்கு கணவன் சொல்வதும், இறைவனுடைய மனைவியாகிய ஆணவமலம் பல உயிர்களையும் சேர்ந்துள்ளது, ஆனாலும் இறைவனுக்கு தன் கற்பை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறிதும் பொருந்தாது. யாரோடு சேர்ந்துள்ளதோ அவனைதான் கணவன் சொல்ல முடியும். உயிர்களோடு தான் ஆணவமலம் சேர்ந்துள்ளது. அப்ப ஆணவமலத்துக்கு உயிர்கள் தான் கணவன் சொல்ல முடியும். சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை அந்த கணவர்களுக்கு காட்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய தீய இயல்பை காட்டவில்லை என்பதுதான் அங்கே பொருளாக அமைந்துள்ளது என்று அங்கே நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. எனவே இதுகாரம் ஐந்து குறட்பாக்களிலே ஆணவமலம்தான் நம்மை அறிய விடாமல் நம் அறிவை தடுக்கின்றது என்ற உண்மை பெறப்பட்டது. எனவே இதற்கு மேலும் நாம வந்து நம்முடைய அறிவை தடுப்பது வேறு வேறு பொருள்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள். ஆணவமல உண்மையை உடன்படாதவர்கள் தமோ குணம் தான் நம் அறிவை மறைக்கின்றது அப்படிமார்கள். தமஸ் என்று ஏதாவது சொல்வார்கள். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் காரணம், அஞ்ஞானம் அஞ்ஞானம் பார்கள், பிராந்தி ஞானம் பார்கள், இப்படி பல்வேறு பெயர்களை அடுக்குவார்கள். ஆனால் ஒரு பெயரை பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தெளிவான திட்டவட்டமான வரையறை கொடுக்க வேண்டும். நாம ஆணவமலம் சும்மா சொல்லிட்டு போகல, அதுக்கு எப்படிப்பட்ட வரையறை கொடுக்கின்றோம். ஆணவமலம் நித்த பொருள், அது வியாபக பொருள், உயிர்களின் அறிவை மறைக்கும், திருவருளை மறைக்காது. எங்கும் திருவருள் இருக்கின்றது, ஆனாலும் உயிர்கள் திருவருளை அறிய முடியவில்லை. ஏனென்றால் சூரிய ஒளியில் ஒரு குருடன் இருக்கின்றார் என்றால் சூரிய ஒளியில இருந்தும் அவன் வந்து அதை அறிய முடியவில்லை. அது மாதிரி நாமனும் திருவருள் வியாபகத்தோடு தான் இருந்தும் அறிய முடியல. ஏன்னா அந்த குருட்டு கண்ணை அந்த படலம் மறைப்பது போல உயிரறிவை ஆணவமலம் மறைக்கின்றது என்றெல்லாம் நாம தெளிவா சொல்கின்றோம். ஆனா எந்த வரையறையும் கொடுக்காமல் பல பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்வதனால என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். பன்மொழிகள் ஏன், பல மொழிகள் சொல்வது ஏன்? உணரும் பான்மை தெரியாத தன்மை, உணரும் முறையே தெரியாமல் நம்முடைய அறிவே தடைபட்டு கிடக்கின்ற தன்மை இருளார் தந்தது, ஆணவமலம் தந்தது. ஆணவமலத்தை இருள் சொன்னார்கள். ஆகுபேராக ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னாங்க. அது பெரியவர்களை தான் ஆறு விதி சேர்த்து சொல்வார்கள், சிறந்த நூல்களையும் சொல்வார்கள். சிவஞான சித்தி நூல் பேரு ஆறு விதி சேர்த்து சித்தியார், பிற்காலத்தை பாரதியார் சொல்றேன், பாரதியும் பட்டம் கொடுத்தா சிறப்பு பற்றி ஆறு விதி சேர்த்து பாரதியார்னு சொல்றேன். இப்படி சிறந்த பொருள்களை ஆறு விதி பொறுத்து சொல்றது மாதிரி இங்க இகழ்ச்சியாக சொன்னார்கள். ஆணவமலத்தை வந்து ஆறு விதி சேர்த்து இருளார் அப்படின்னா, இருளாராக இந்த ஆணவமலம் தான் அறிய விடாத தன்மையை தந்ததை ஒழிய வேறு பல மொழிகள் கூறுவதிலே பயனில்லை என்று சொல்கிறார். ஆக இதுகாரும் இந்த இருள்வள நிலை அதிகாரத்திலேயே பார்த்த செய்திகள் என்னவென்றால், பிறவி ஆகிய துன்பம் இல்லை என்றோ இன்பம் இல்லை என்றோ இவற்றை வழங்கக்கூடிய துணைப்பொருள் திருவருள் இல்லை என்றோ எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவற்றிலே பலவற்றையும் நாம் அறிய விடாமல் இருப்பதற்கு ஆணவமலமே காரணம். பல பொருள்களையும் அறிய விடாமல் இருள் மறைப்பது போல ஆணவனமே நம் அறிவை மறைக்கின்றது என்று இரண்டாவது உரட்பாவிலே சொன்னார்கள். மூன்றாவது உரட்பாவிலே சொன்னார்கள், இருளாவது எல்லாவற்றையும் மறைத்தாலும் தன்னுடைய இருப்பினை காட்டி நிற்கும், உணர்த்தி நிற்கும். ஆனால் ஆணவ வளமோ பிற பொருளையும் அறிய விட்டாது, தன்னையும் அறிய விட்டாது என்று சொன்னார். நான்காவது உரட்பாவிலே தொன்று தொட்டு உயிரறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல அந்த திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது. ஆனால் இன்று வரை ஆணவமலம் கலந்துள்ளது, திருவருள் கலப்பு என்றும் இருக்கும், ஆணவமல கலப்பு இதுவரை இருக்கின்றது, பக்குவம் ஆகும் போது நீங்கிவிடும் என்று புகழவித்தார். இப்படி எல்லா உயிர்களையும் இந்த ஆணவமலம் புரந்திருந்தும் எந்த உயிராகிய தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல், கற்பாகிய இயல்பினை, அந்த தீய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல் விளங்குகின்றது என்றார். என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர், எனவே இதுகாரம் கூறியவற்றால் ஆணவமலம் உயிரறிவிலே தொன்று தொட்டு கலந்திருப்பதனால்தான் உயிரிடம் அறியாமை காணப்படுகின்றது.